அன்பர்களுக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 3 வெள்ளிக்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை. பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இந்தியாவில் விவசாயிகள் தற்கொலை அதிகரிப்பது குறித்து கவலை வெளியிட்டுள்ள உச்சநீதிமன்றம் அந்த தற்கொலைகளை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அரசுக்கு அறிவுரை கூறியிருப்பது குறித்த செய்தி.
முதல் முறையாக இவ்வளவு கிளியரா சந்தேகமற்ற முறையில தெளிவாக சொன்னதுக்கு விவசாயிகள் சார்பில் மனசார சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பாராட்டும்.
இலங்கையில் மலையக பெருந்தோட்ட பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்க இந்தியா உள்ளிட்ட நாடுகள் முன்வந்துள்ளதாக அமைச்சர் தகவல்.
வெளிநாட்டிலே போய் படிப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்த கொடுக்க வேண்டும், அல்லது வெளிநாட்டு வளவாளர்களை இங்கு அழைத்து அவர்களுக்கான ஒரு பயிற்சியை கொடுப்பதன் மூலமாக புதிதான ஒரு செயல் திட்டங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரியம் மைக்கேல் மற்றும் விஷ்ணுபிரியா.
மொசூல் நகருக்கு அருகில் உள்ள ஒரு மருத்துவமனையில் ரசாயன ஆயுதங்களால் தாக்குதலுக்குள்ளான அறிகுறிகளை கொண்ட 5 2 பெண்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அறிவித்துள்ளது. இந்த நகரத்திலிருந்து இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவினரை வெளியேற்றிவிட ஈராக் அரசு படைப்பிரிவுகள் முயன்று வருகின்றன. ரசாயன தாக்குதலால் 7 பேருக்கு கொப்புளங்கள் ஏற்பட்டிருப்பது தெரிய வருவதாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் இயக்குநர் ராபர்ட் மர்டினி கூறியுள்ளார். ஆனால் இதற்கு யார் மீது குற்றம் சாட்டுவது என்று அவர் குறிப்பிடவில்லை.
ஏமனில் அல் கைதா மீதான தாக்குதலை 2 நாளாக தொடர்ந்து வான்வழி தாக்குதல்கள் நடத்தி அமெரிக்கா அல் கைதா மீதான தனது தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. தரைப்படைப்பிரிவுகள் போரில் ஈடுபட்டிருக்கின்றன என்ற உள்ளூர் தகவல்களை அமெரிக்க அதிகாரிகள் மறுத்துள்ளனர். ஏமனில் தெற்கு பகுதியில் உள்ள ஷாப்வா மாகாணத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் அல் கைதா தலைவர்களுக்கு சொந்தமானதாக நம்பப்படும் வீடுகள் மீது சமீபத்திய தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக பழங்குடியின மக்கள் தெரிவிக்கின்றனர்.
பிரான்ஸ் அதிபர் தேர்தலில் முக்கிய மத்திய வலதுசாரி கட்சியின் வேட்பாளரான பிரான்சுவா ஃபியோங் மீது போலி வேலை குற்றச்சாட்டுகள் தொடர்கின்ற நிலையில் செய்தி தொடர்பாளரும் ராஜினாமா செய்திருப்பது அவருக்கு பெரும் அடியாக வந்துள்ளது. தன்னுடைய ட்விட்டர் பதிவில் பதவி விலகல் செய்தி அறிவித்திருக்கும் தியோரி சோலர் குறிப்பிட்ட காரணம் எதையும் வழங்கவில்லை. செய்யாத நாடாளுமன்ற வேலைகளுக்காக தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ஊதியம் வழங்கினார் என்ற தகவல்கள் வெளிவந்த பிறகு ஃபியோங் அதிபர் தேர்தல் களத்திலிருந்து விலக வேண்டும் என்று அழுத்தங்கள் அதிகரித்து வருகின்றன. எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்று குடும்பத்தினர் மறுத்துள்ள நிலையில் தொடர்ந்து போராடப்போவதாக ஃபியோங் தெரிவித்திருக்கிறார்.
அயர்லாந்தில் திருமணம் ஆகாத தாய்மார்கள் மற்றும் அவர்களின் பச்சிளம் குழந்தைகளுக்கான முன்னாள் ருமானிய கத்தோலிக்க இல்லம் இருக்கும் பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவில் மனித எச்சங்களை கண்டறிந்துள்ளதாக அயர்லாந்தின் தடயவியல் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்.
This news is very disturbing and will touch everyone's heart. There were of course strong
அக்டோபர் மாதத்திலிருந்து கேல்வே கவுண்டியில் உள்ள அந்த பகுதியில் பூமியை தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. 3 வருடங்களுக்கு முன்னர் சுமார் 800 பச்சிளம் குழந்தைகள் இறந்ததாக எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டை அடுத்து அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ஆணையத்தின் ஆணைப்படி இந்த தோண்டுதல் பணி நடைபெற்று வருகிறது.
கினி நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் 47,000 அதிகமான போலி மாணவர்கள் பதிவு செய்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மாணவர்கள் அல்லாதோரை களையெடுத்துவிட்ட பயோமெட்ரிக் பதிவு செயல்முறைக்கு பின்னர் இந்த புள்ளி விவரங்களை அந்நாட்டு கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் உள்ள பாடங்களில் மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அரசு மானியத் தொகை வழங்கப்படுகிறது. அதிக மானியத் தொகையை பெறுவதற்காக போலி மாணவர் பதிவுகளை சில பல்கலைக்கழகங்கள் மேற்கொண்டு வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது.
துருக்கி அரசியலமைப்பில் முக்கிய மாற்றங்களை கொண்டுவர எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுக்கு ஜெர்மனி ஆதரவு அளிக்கிறது என துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார்.
செய்தியறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் விவசாயிகள் தற்கொலை அதிகரிப்பது குறித்து கவலை வெளியிட்டுள்ள உச்சநீதிமன்றம் இழப்பீடு கொடுப்பதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அந்த தற்கொலைகளை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அரசுக்கு அறிவுரை கூறியுள்ளது. அது குறித்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் விவசாயிகள் தொடர்ந்து தற்கொலை செய்து கொள்வது குறித்து கவலை வெளியிட்டுள்ள உச்சநீதிமன்றம் அதற்கு இழப்பீடு கொடுப்பதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக அவர்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு அந்த தற்கொலைகளை எப்படி தடுப்பது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக் கொண்டிருக்கிறது. தலைமை நீதிபதி JS கெஹர் தலைமையிலான அமர்வு முக்கிய பிரச்சினைகளுக்கு பல ஆண்டுகளாக தீர்வு காணப்படாத நிலையில் விவசாயிகள் தொடர்ந்து பிரச்சினையை சந்தித்து வருகின்றனர் என்று கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் PS நரசிம்மாவிடம் தெரிவித்தது. ஒரு பொதுநல வழக்கு குறித்த விசாரணையின் போது இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதி தற்கொலைகளுக்கு பின்னால் இருக்கும் காரணங்களுக்கு தீர்வு காண அரசு முயற்சிக்க வேண்டும், இழப்பீடுகள் மீது அல்ல, நீங்கள் தவறான திசையில் செல்வதைப் போல் தெரிகிறது என்று குறிப்பிட்டார். பெருமளவு சாகுபடி செய்யப்படும் போது விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். வறட்சி அல்லது வெள்ளத்தின் போது பயிர்கள் கருகுவதால் இழப்பை சந்திக்கிறார்கள் என்று தலைமை நீதிபதி தெரிவித்தார். இந்த நிலையில் விவசாயிகள் தற்கொலை விடயத்தில் உச்சநீதிமன்றத்தின் இந்த கருத்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று காவிரி டெல்டா விவசாயிகள் உரிமை பாதுகாப்பு குழுவின் தலைவர் மன்னார்குடி ரங்கநாதன் அவர்களிடம் கேட்டேன்.
முதல் முறையாக சுப்ரீம் கோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ்னோட பெஞ்சிலேயே இவ்வளவு கிளியரா சந்தேகமற்ற முறையில தெளிவாக சொன்னதுக்கு விவசாயிகள் சார்பில் மனசார சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பாராட்டுறோம். உரத்தை வாங்கி கஷ்டப்பட்டு எடுத்துன்னு போனவன்னாக்க தண்ணி காஞ்சி போடுத்து, அவன் உரத்தை போடுவானா? காஞ்சி போன வயலில் உரம் எப்படி போட முடியும்? தண்ணி இருக்கிற போது உரம் இல்லை, உரம் இருக்கிற போது தண்ணி இல்லை, தண்ணியும் உரமும் இருக்கிற போது கையில் பணம் இல்லை. தற்கொலைங்கிறது வந்து 17 பேர் தான் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டில், 163 பேர் ஷாக்கில் செத்து போயிருக்காங்க. அது தற்கொலை விட வேதனையானது.
உச்சநீதிமன்ற அறிவுரைப்படி அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
மிகச்சிறந்த முறையில் பயிர் காப்பீட்டை நல்ல விதத்தில் கொடுக்கலாம். ஆனால் போன வருஷம் பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீட்டுக்கு நாங்கள் ப்ரீமியம் எல்லாம் கட்டிருக்கமே தவிர இதுவரையிலும் காப்பீடே கொடுக்கல. ஆனால் பேப்பரில் திட்டங்கள் பற்றி நிறைய பேசுகிறாங்களே தவிர என்ன செயல் பண்ண போகிறாங்கங்கிறது இதுவரையிலும் சரியில்லை. எங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல பயிர் இன்சூரன்ஸு, அது வந்து எல்ஐசி மாதிரி ஏஎஸ்சியும் இருக்கணும். தனியார்கிட்ட கொடுத்தமெல்லாம் அவங்க லாபத்தை தான் பார்க்குறாங்களே தவிர விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணுங்க. நிவாரணம் மட்டும் இல்லை, எங்களுக்கு பயிர் காப்பீடுனாக்கா அது ஒரு இன்சூரன்ஸு, அதுக்கு எங்களுக்கு ஒரு வலு உண்டு. ஒரு காலத்தில் எல்ஐசி வரும்போது கஷ்டம்னு இருந்து, ஆனால் இன்றைக்கி எல்ஐசி ரொம்ப பாப்புலராக இருக்குது. அதே மாதிரி ஏஐசின்னு சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸும் பாப்புலராக போகக்கூடிய அளவில் கொடுக்கணும்.
இந்த நிலையை சமாளிப்பதற்கு பாரம்பரியமான சாகுபடி முறைகளுக்கு பதிலாக மாற்று வழியில் வந்து புதிய சாகுபடி முறைகளை மேற்கொள்ள வேண்டும், புதிய பயிர்களை சாகுபடி செய்ய வேண்டும் என்ற யோசனை ஏதாவது இருக்கிறதா உங்களுக்கு உங்களிடம்?
அதாவது இப்போ என்ன ஆச்சுனாக்க நெல்லை மட்டும் கொடுக்கறதுனால பேங்க்கில் போய் பார்த்தாங்கன்னா நெல்லுக்கு தான் கடன் கொடுக்கலாம் தவிர மற்றதுக்கு பயிர் வகைகளுக்கெல்லாம் மாற்று பயிர்கள். அதனால வைஸ் சான்சலர்கிட்டயோ இல்லை அக்ரிகல்ச்சர் நியூஸில் நான் கேட்டுக்கிறது, ஒரு பகுதிக்கு என்ன பிளான் கொடுங்கோ, கிராப் பிளானை கொடுங்கோ. பிளான் வந்து ஜூன் மாதம் குறுவேன்னு இல்லைனாக்க இந்த தரம் இதை மாற்று பயிர் இதுங்கிறது பயிர் திட்டத்தை கொடுங்கோ. அந்த திட்டத்துக்குள்ள ஃபினான்ஸை நீங்கள் கொடுங்கோ. அந்த ஃபினான்ஸை கரெக்டாக இன்சூரன்ஸும் கொடுங்கோ. நாங்கள் தைரியமாக பண்ண முடியும். வருஷத்தில் ஒரு 8 மாதம் 9 மாதம் நாங்கள் பண்ண மாதிரி கூட பாக்கி 3 மாதத்தில் ஒரு லீவு ஹாலிடே அது இதுன்னு இருக்கும், என்ஜாய் பண்ண முடியும்
என்றார் மன்னார்குடி ரங்கநாதன். அடுத்து தமிழகத்தின் புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக 16வது நாளாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதுகுறித்து சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
புதுக்கோட்டை நெடுவாசல் கிராம மக்களால் தொடங்கப்பட்டு 16வது நாளாக இன்று வெள்ளிக்கிழமை என்றும் தொடரும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிரான போராட்டத்திற்கு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். அப்போது அங்கு கூடியிருந்த மக்கள் மத்தியில் பேசிய மு க ஸ்டாலின், ஒரு சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடியை புதுடெல்லி சென்று நேரில் சந்தித்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்பான எந்தவித கோரிக்கையையும் அதிகாரப்பூர்வமாக முன்வைக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய க ஸ்டாலின், ஜல்லிக்கட்டு அல்லது ஹைட்ரோ கார்பன் திட்டம் போன்ற விவகாரங்களை அரசியலாக்க திமுக விரும்பவில்லை என குறிப்பிட்டார். மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தே ஆதரவு தெரிவிப்பதாகவும் மு க ஸ்டாலின் கூறினார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வைத்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளித்த மு க ஸ்டாலின், வைகோ தன் மீது தனிப்பட்ட தாக்குதல்களை தொடுப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
இந்த திட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுக்கிறது மாநில அரசு கிடையாது, கையெழுத்து மாதிரி ஆய்வு நடத்துறதுக்கு தான், சோதனைகள் செய்வதற்காக தான் பெர்மிஷன் கொடுத்தமே தவிர திட்டத்தை மத்திய அரசுக்கு தான். ஆக வைகோவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அரசியலிருந்து துறவரம் போட்டுட்டு அடிக்கடி நினைச்சுட்டு இருந்தோம் நாங்க. ஆனா அவர் அடிக்கடி என் மேல ஒரு தனி பாசம் உண்டு அவருக்கு எப்போதுமே, அதனால என் பெயரை பயன்படுத்தி அவர் விளம்பரத்தை தேடிக்கிறாரு. அண்ணா அடிக்கடி சொல்லுவாரு, பசவாளர்கள் வாழ்க அப்படின்னு, அது மாதிரி அவர் வாழ்க. நிச்சயமாக சட்டமன்ற கூட்டத்தொடர் வர்றப்போ, சட்டமன்ற கூட்டத்தொடர் வர்றப்போ இல்ல, இதுக்காகவே சிறப்பு சட்டமன்றத்தை என்பதுதான் என்னுடைய கருத்து. கூட்டி அந்த சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி ஸ்பெஷல் கூட்டத்தை கூட்டி இது ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம்.
என்றார் முக ஸ்டாலின். இதற்கிடையே புதுக்கோட்டை நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக நடைபெறும் போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜாவும் இன்று பங்கேற்று ஆதரவை வெளிப்படுத்தினார். மாநிலங்களவையில் இந்த பிரச்சனையை எழுப்பப்போவதாகவும் தெரிவித்த டி ராஜா, பாஜக அரசால் விவசாயிகள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தின் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மட்டுமில்லாமல் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களும் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஜெயக்குமார் வாங்கிய செய்தியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தியரங்கில் அடுத்து இலங்கை கண்ணோட்டம். கண்டி பிரதேசத்தில் அரச பெருந்தோட்ட காணிகளை தனியாருக்கு விற்பனை செய்வதை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தை அடுத்து 3 வாரத்தில் தீர்வு காணப்படும் என அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அதனால் அந்த போராட்டம் இன்று மாலை தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. அதுகுறித்து மாணிக்க வாசகம் வழங்கும் செய்தி தொகுப்பு.
இலங்கையின் வடமாகாணத்தில் ராணுவத்தினர் நிலகொண்டுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரி பல இடங்களிலும் போராட்டங்கள் நடந்து வருகின்ற நிலையில் மலையகத்திலும் காணிகளுக்கான போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. கண்டி பிரதேசத்தில் உனஸ்கிரிய பெருந்தோட்ட காணிகளை தனியாருக்கு விற்பனை செய்வதை எதிர்த்து இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 3 தினங்களாக இரவு பகலாக நடைபெற்றிருந்தது. போராட்டம் நடத்திய தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கை 3 வார காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் என இன்று பிற்பகல் அரச பெருந்தோட்ட கூட்டு ஸ்தாபனத்தினால் அளிக்கப்பட்ட உறுதிமொழியை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது.
நாங்க 4 நாளா போராடினோம். நாங்க இன்னைக்கு வெற்றியோட வீட்டுக்கு போறோம். சரியான பதில் இல்லாது மீண்டும் தொடரலாம்
என போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பெண் ஒருவர் கூறினார். இன்றைய போராட்டத்தின் போது என்ன நடந்தது என்று இதில் பங்கு பெற்றிருந்த வேலுசாமி வீரசிங்கம் அவரிடம் கேட்டேன்.
எஸ்எல்எஸ்பிசி உத்தியோகத்தர்கள் பணிப்பாளர்கள் அது எழுத்து மூலம் அவங்களுக்கு கொண்டு கொடுத்தாங்க. 3 கிழமைக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்மானம் நாங்க இருக்கிறோம் என்று காலவட்ட அட்டவணை போட்டு கொண்டு கொடுத்திருக்காங்க எழுத்து மூலமா. அது தொழிலாளர்கள் அதைத்தான் எதிர்பார்த்தாங்க. தற்போதைக்கு எனக்கு ஒரு நீண்டகால செயல் திட்டம், தற்காலிகமா இதை நிறுத்திருக்கிறாங்க அந்த கடிதத்துக்கு பிறகு
என்றார் வீரசிங்கம் அவர்கள். தனியாருக்கு காணிகளை கொடுப்பதற்கான காரணம் என்ன என்பதையும் அவர் விளக்கி கூறினார்.
அரசாங்கம் சொல்றாங்க நஷ்டத்துல போறனால இந்த தோட்டத்தை எங்களுக்கு மேனேஜ் பண்ணலாம். தனியாருக்கு கொடுத்தா அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இந்த காரணத்தினால தனியாருக்கு கொடுக்க வேண்டாம். இந்த காணிகள் எங்களுக்கு பகிர்ந்தடைங்கோ, நாங்க விவசாயம் செய்து வாழ்வாதாரத்தை கூட்டிக் கொள்றோம். 2-3 வருடங்களால அதுக்கு செய்து சாய்க்கல. அதனாலதான் இவங்க இந்த 4 நாள் இரவு பகலாக போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க
என்றார் வீரசிங்கம் அவர்கள்.
மாணிக்க வாசகம். இலங்கையில் மலையக பெருந்தோட்ட பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கு கணிதம், விஞ்ஞானம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய பாடங்களில் சிறப்பு பயிற்சிகளை வழங்க மலேசியா, இந்தியா ஆகிய நாடுகள் முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுபற்றி கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் ஆர் உதயகுமார்.
அதாவது இது ஒரு முயற்சிதான். முழுதாக இந்த ஆசிரியர்கள் பற்றாக்குறை இதை நீக்கிவிட முடியாது. இதுல இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு மேலும் ஒரு பயிற்சியை கொடுத்து காப்போத்தா சாதாரண தரம் உயர்தர வகுப்புகளில் தேர்வு பெறுகின்ற மாணவர்களுக்கு அவர்கள் மூலமாக இதை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும். விசேஷமாக கணித, விஞ்ஞானம், ஆங்கிலம், விஞ்ஞானம் என்று சொல்லும் பொழுது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி போன்ற பாடங்களில் பற்றாக்குறை நிலவுகின்றது, அதிகமாகவே இருக்கின்றது. கணித, விஞ்ஞானம், ஆங்கிலம் போன்ற பாடங்களை கற்பித்துக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு இந்த பயிற்சிகள் வழங்கப்படும். வெளிநாட்டிலே போய் படிப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்த கொடுக்க வேண்டும், அல்லது வெளிநாட்டு வளவாளர்களை இங்கு அழைத்து அவர்களுக்கான ஒரு பயிற்சியை கொடுப்பதன் மூலமாக புதிதான ஒரு செயல் திட்டங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது.
உள்நாட்டில் உள்ள கணித விஞ்ஞான பட்டதாரிகளை கொண்டு இந்த ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப முடியும் தானே?
கணித விஞ்ஞான ஆசிரியர்கள் வருகிறார்கள். பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் வழங்கும் பொழுதும் பிஎஸ்சி ஆசிரியர்கள் வேறு வேறு தொழில்களுக்கு போவதன் காரணமாக இந்த தொழிலுக்கு வருவது மிகவும் குறைவாக இருக்கின்றது. பல நேரத்தில் முயற்சி செய்தும் பல மாகாணங்களில் அந்தந்த மாகாணங்களிலே இந்த விசேஷமாக கணித விஞ்ஞான ஆசிரியர்களை நியமிப்பதற்கு முயற்சி எடுத்த பொழுதும் ஆசிரியர்கள் இதற்கு வருவது மிக மிக குறைவாக இருக்கின்றது.
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வளவாளர்களின் ஒத்துழைப்பை பெறுவது இலகுவானதாக இருக்கும். இந்நிலையில் இது பற்றி உங்கள் அமைச்சு கவனம் செலுத்தவில்லையா?
வடக்கு கிழக்கு ஆசிரியர்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அதைவிட இந்திய உயர்ஸ்தானிகம் எனவே இலங்கையில் உள்ள ஆசிரியர்களுக்கு பயிற்சி பட்டறைகள் நடத்தி மேலும் பயிற்சிகளை அளிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தது. அதற்கமைய கண்டி தூதர் ஆலயம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. ஆகஸ்ட் மாத அளவிலே இந்த வளவாளர்கள் இலங்கைக்கு வந்து இந்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அண்மையிலே இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த மலேசிய கல்வி அமைச்சருடைய அதிகாரிகள் விசேஷமாக பெருந்தோட்ட பாடசாலைகளின் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களே முன்வந்து சொல்கின்ற நேரம் நாங்கள் இதை வேணாம் என்று சொல்ல முடியாது. ஆகவே அவர்கள் மூலமாகவும் இதை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும்
என்றார் கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன். ஆர் உதயகுமார் வழங்கிய செய்தியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.